விவிலிய தேடல் திருப்பாடல் 126.
எனதருமை அன்புள்ளங்களே, அண்மையில் பள்ளி இறுதித் தேர்வு முடிவுகள் வந்தன. அந்த முடிவுகளைக் காண காத்திருந்த இளையோரை கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம். தாங்கள் வெற்றி அடைந்துவிட்டோம் என்பதை அறிந்ததும் அவர்கள் துள்ளி குதித்திருப்பார்கள், மகிழ்வில் கூச்சலிட்டிருப்பார்கள். அதிலும் சிறப்பாக ஒரு சிலர் தாங்கள் தேர்வுகளை சரிவர எழுதவில்லை என்று எண்ணியிருந்த வேளையில் அவர்கள் எதிர்பார்க்காத அளவு கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றிருந்ததால் அவர்கள் மகிழ்வு எல்லை கடந்து போயிருக்கும். இதை என்னால் நம்ப முடியலையே, இது கனவு போல இருக்குதே என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் எதிர்பாராத மகிழ்வு செய்திகள் நம்மை வந்து அடையும் போது அவற்றை நம்ப நமது மனம் மறுக்கின்றது, நாம் காண்பது கனவா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. இந்த அனுபவத்தை மனதில் இருத்தி இன்றைய விவிலிய தேடலை நாம் துவக்குவோம். எருசலேம் கோவிலை நோக்கிச் செல்லும் திருப்பயணிகள் பாடும் பாடல்கள் என்று நாம் கடந்த சில வாரங்களாக சிந்தித்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் சிந்திக்கும் திருப்பாடல் 126. எதிர்பாராத மகிழ்வை நம்ப முடியாமல் திணறும் ஒரு மனநிலையை இந்த திருப்பாடலின் முதல் வரிகள் நமக்கு சொல்கின்றன.
சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போதே நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுதே நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது.
இதயங்களே, இஸ்ரேல் மக்களை இவ்வளவு தூரம் மகிழ்வில் ஆழ்த்தியது புறவினத்தை சேர்ந்த ஒரு பேரரசன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிமு 538 முதல் 530 வரை புகழ்பெற்ற மன்னராக இருந்தவர் பாரசீக பேரரசர் சைரஸ். இவரிடம் தனித்துவமான குணம் ஒன்று காணப்பட்டது. பொதுவாக எந்த ஓர் அரசனும் மற்றொரு நாட்டின் மீது வெற்றி கண்டால் அந்த நாட்டு மக்களை அடிமைகளைப் போல நடத்துவார். ஆனால் மன்னன் சைரஸோ வித்தியாசமாக செயல்பட்டார். தான் வென்ற நாடுகளில் வாழ்ந்த மக்களை அடிமைகளாக கொடுமைப்படுத்துவதற்கு பதில் அவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து அவர்கள் அதுவரை கடைபிடித்த பழக்க வழக்கங்களை தொடர்வதற்கு அனுமதி அளித்தார். இவர் பாபிலோனிய நாட்டை கைப்பற்றியதும் அங்கு அடிமைகளாக வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி செல்வதற்கு அனுமதி அளித்தார். அது மட்டுமல்ல அன்பர்களே, பாபிலோனியர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட எருசலேம் கோவிலை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு பேரரசர் சைரஸ் கட்டளையிட்டார். பேரரசர் சைரஸின் நற்பண்புகளை இறைவாக்கினர் ஏசையா இவ்விதம் கூறியுள்ளார்.
ஏசையா பிரிவு 45. சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். வெற்றி பெறுமாறு நான் சைரஸை எழுப்பினேன், அவன் செல்லும் அனைத்து வழிகளையும் சீர்படுத்தினேன். அவன் என் நகரை கட்டி எழுப்புவான். நாடு கடத்தப்பட்ட என் மக்களை ஈட்டு பொருளோ அன்பளிப்போ பெறாது திருப்பி அனுப்புவான் என்கின்றார் படைகளின் ஆண்டவர்.
அன்பு இதயங்களே, புறவினத்தைச் சேர்ந்த ஒரு பேரரசன் அடிமை தலையிலிருந்து தங்களுக்கு விடுதலை தந்தது மட்டுமல்லாமல் எருசலேம் கோவிலை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் என்று கட்டளையிட்டதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம் என்று திருப்பாடல் 126 ஆரம்ப வரியில் பாடியுள்ளனர்.
வாழ்வோரின் நாட்டில்
எனதருமை அன்புள்ளங்களே, திருப்பாடல் 126 முதல் மூன்று சொற்றொடர்களில் மகிழ்வும் ஆரவாரமும் ஒலித்தன. அடுத்த மூன்று சொற்றொடர்களில் மாறுபட்ட உணர்வுகள் வெளிப்படுகின்றன. சைரஸ் மன்னன் மனம் வைத்ததால் இஸ்ரேல் மக்களில் பலர் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். ஆயினும் இன்னும் பலர் அடிமைகளாக வேற்று நாடுகளில் துன்புற்று வந்தனர். சொந்த நாடு திரும்ப முடியாமல் வேற்று நாடுகளில் அடிமைகளாக தவிக்கும் தங்கள் இனத்தவரை எண்ணி இந்த திருப்பாடலின் இறுதி மூன்று சொற்றொடர்கள் ஏக்கம் நிறைந்த ஜெபமாக, அதே நேரம் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஜெபமாக ஒலிக்கின்றன. அன்பு இதயங்களே, தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் இன்றும் இவ்வுலகில் தவிக்கும் கோடான கோடி உள்ளங்களை இப்போது நாம் நினைத்து பார்க்கலாம். திருப்பாடல் ஆசிரியர் இறைவனை நோக்கி மன்றாடும் இந்த வரிகளின் வழியே இந்த உள்ளங்கள் அனைவருக்காகவும் நாமும் இணைந்து நம் ஜெபங்களை எழுப்புவோம்.
ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள்.
அன்பு நெஞ்சங்களே, இத்திருப்பாடலின் இறுதி இரு சொற்றொடர்களில் கூறப்பட்டுள்ள ஓர் உருவகம் நமது கவனத்தை ஈர்க்கின்றது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வர், அழுகையோடு விதையெடுத்து செல்பவர்கள் அக்களிப்போடு கதிர்களை சுமந்து வருவர்.
நீதியில்லாழட்டுமே வேந்தனே உம் மகனே, எளியவர் சார்பினிலே மீட்பினை வழங்கட்டுமே. மலை அமைதி கொடுக்கட்டுமே, குன்றும் நீதி வழங்கட்டுமே. நீதி இல்லாளட்டுமே வேந்தனே உம் மகனே, எளியவர் சார்பினிலே மீட்பினை வழங்கட்டுமே.
அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல் 126 இந்த வரிகளை வைத்து தெல் தார் என்ற நற்செய்தி பணியாளர் சொல்லும் ஓர் உவமை ஆழமானது. விதைக்கச் செல்பவர் ஏன் கண்ணீரோடு விதைக்கச் செல்கிறார் என்பதை அழகாக விளக்கும் ஒரு கதை இது. தெல் தார் ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலை நிலத்துக்கு அருகே தன் பணிகளை செய்தவர். அப்பகுதியில் வருடத்தில் 4 மாதங்களே மழை பெய்யும், மற்ற 8 மாதங்கள் வறட்சிதான். ஆண்டு முழுவதற்கும் தேவையான உணவை அந்த 4 மாதங்கள் விதைத்து வளர்த்து அறுவடை செய்து சேமித்து வைக்க வேண்டும். அறுவடை முடிந்த முதல் 2 மாதங்களில் அப்பகுதி மக்கள் ஒரு நாளுக்கு 2 முறை நன்கு உண்பார்கள். தொடரும் 2 மாதங்களில் 1 முறை உணவு, அதைத் தொடரும் 2 மாதங்கள் இன்னும் குறைவான உணவு. மழை காலத்திற்கு முன் உள்ள 2 மாதங்கள் எல்லா வீடுகளிலும் பசியும் பட்டினியும் வெளிப்படையாக தெரியும். அந்த 2 மாதங்களில் இரவில் ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் பசியால் அழுவதை கேட்க முடியும் என்று தெல்தார் கூறுகின்றார். இந்த வறண்ட மாதங்களில் ஒரு நாள் ஒரு சிறுவன் வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்பாவிடம், "அப்பா அப்பா, நான் ஒரு பையில தானியங்களை பார்த்தேன்" என்று மகிழ்வோடு கத்தினான். "எங்கே?" என்று கேட்ட தந்தையிடம், "நாம் ஆடுகளை கட்டி வச்சிருக்கோமே, அந்த குடிசையில ஒரு கம்பத்துல அந்த பை தொங்கிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் போய் அதை எடுத்துக்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுங்க. இன்றைக்கு நாம நல்லா சாப்பிடலாம்" என்று சிறுவன் தன் மகிழ்ச்சியை கொட்டி தீர்த்தான். தந்தை அவனை பார்த்தார். அவர் கண்களில் லேசாக கண்ணீர். "இல்ல மகனே, அந்த பையில இருக்கிறது அடுத்த விளைச்சலுக்கு நாம் சேமித்து வைத்திருக்கின்ற விதைகள். அதை நம்ம சாப்பிட முடியாது" என்று சொன்னார். மகனுக்கு விளங்கவில்லை, அவன் அழுதான். மழைக்காலம் துவங்கியது. இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு விதைகள் அடங்கி அந்த பையை எடுத்துக்கொண்டு நிலத்துக்கு புறப்பட்டார் தந்தை. வீட்டு வாசலில் பசியோடு தன் மகன் நின்று கொண்டிருப்பதை கண்டார். மகன் பார்த்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தலையை திருப்பிக் கொண்டு கண்ணீரோடு தன் நிலம் நோக்கி புறப்பட்டார் தந்தை. தன்னுடைய மகனுடைய பசியை உடனடியாக தீர்ப்பதற்கு பயன்படக்கூடிய அந்த தானியங்களை அவர் நிலத்தில் தூவினார். மழை வரும், தான் மண்ணில் விதைத்த விதைகள் பல மடங்காய் பலன் தரும் என்ற நம்பிக்கையில் அவர் கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருந்தார். அன்பு நெஞ்சங்களே, இந்த கதையில் நாம் கேட்ட இதே நிலை, இதே துயரம் துன்பம் உலகின் பல நாடுகளில் இன்றும் காண கிடக்கும் ஒரு வேதனையான உண்மை. இவர்கள் அனைவரும் கண்ணீரில் இப்போது விதைத்தாலும் மகிழ்வோடு ஒரு நாள் நல்ல பலன்களை அறுவடை செய்து மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் நம் ஜெபங்களை எழுப்புவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று இந்த திருப்பாடலில் நாம் காணும் நம்பிக்கை வரிகளைப் போல இன்னும் பல திருப்பாடல்களில் நம்பிக்கை தரும் வரிகள் உள்ளன. அவற்றில் ஒரு சில வரிகளை மீண்டும் நினைவில் கொணர்ந்து நம் நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு முயற்சியோடு இன்றைய விவிலிய தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
திருப்பாடல் 31. ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது! உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி! ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். திருப்பாடல் 27. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு.
புல்வெளியில் விழும் பனித்துளி போல், நிலவெளியில் பொழி நீர் துளி போல், புல்வெளியில் விழும் பனித்துளி போல், நிலவெளியில் பொழி நீர் துளி போல், செல்வழியில் துலங்கட்டுமே, செவ்வழி நீதி விளங்கட்டுமே, நீதி இல்லாளட்டுமே, வேந்தனே மகனே, எளியவர் சார்பினிலே நீட்டினை வழங்கட்டுமே.
இவ்விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.